சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்த சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 9வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே முதற் பாடலுக்கு அதனுடைய பொழிப்புரையினை நிறைவு செய்து விசேட உரை, அந்த பாடலுக்கு மிக விரிவான விசேட உரை அமைந்திருப்பதைக் கண்டோம். அதனை நிறைவு செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். அதன் பின்னர் இந்த 3வது அதிகரணத்து 2வது பாடலையும் தொடர்ந்து வரக்கூடிய ஓரிரு பாடல்களையும் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது விசேட உரையின் இறுதிப் பகுதி என்னவென்றால், அதாவது ஆன்மாவானது மாயாகாரிய சரீரத்தின் வேறான பொருள், அதுபோல சுட்டறிவை கடந்த பரம்பொருளுக்கும் வேறான பொருள். சரீர விடயங்களிலிருந்து ஆன்மா நீங்க வேண்டும், அவை வேறான பொருள் என்று கருதி அவற்றிலிருந்து ஆன்மா நீங்க வேண்டும். அதே சமயத்தில் சிவம் தனக்கு பொருளால் வேறு என்றாலும் அந்நியமின்றி திருப்பின்றி கலந்திருப்பதனாலே அந்த சிவத்தோடு ஆன்மா ஒன்றி திகழ வேண்டும். ஏதேனும் ஒன்றை சார்ந்தே இருக்க வேண்டிய ஆன்மாவுக்கு சிவச்சார்பே உகந்ததாகும். ஆகையினாலே அது சிவத்தோடு ஏகனாவதற்கு சிவோகம் பாவனை அந்த ஆன்மா செய்ய வேண்டும். அந்த சிவோகம் பாவனை செய்வதற்குரிய இயைபு, அந்த பொருத்தம் ஆன்மாவிடத்திலும் உள்ளது, சிவபிரானிடத்திலும் உள்ளது. சிவபிரானிடத்திலே அந்த இயைபு எப்பொழுதும் உள்ளது. ஏனென்றால் சிவபிரான் ஆன்மாவிடத்திலே கலந்திருப்பதுதான் அங்கு அந்த சிவபிரானிடத்தில் உள்ள இயைபு. அந்த சிவ கலப்பு எப்போதும் ஆன்மாவில் உள்ளது. ஆன்மாதான் பல பிறவிகளுக்கு பின்னர் கசிந்த தொண்டு செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுகின்றது. அவன் அருளாளன்றி தனக்கு அறிவும் செயலும் இல்லை என்பதை உணர்ந்து இதுபோழ்ந்து சிவோகம் பாவனையிலே தன்னை ஈடுபடுத்துவதும் அவனுடைய திருவருளே என்று உள்ளம் கசிந்து அந்த திருவருளின் வழி ஆன்மா நிற்க வேண்டும். திருவருளின் ஆன்மா அடங்கப்பெற வேண்டும். ஏனென்றால் திருவருள் வியாபகம், ஆன்மா அதற்குள் வியாப்தியம், இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஆன்மா உணர்ந்து அந்த உண்மையான உணர்ச்சியை ஆன்மா நிறைவேற வேண்டும். அந்த ஓம் உணர்வுக்குள்ளே ஆன்மா அடங்கி நிற்றல் தான் அந்த ஆன்மா செய்ய வேண்டிய கசிந்த தொண்டு. அந்த கசிந்த தொண்டை செய்வதனாலே ஆன்மாவுக்கு சிவோகம் பாவனை செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது. சிவபெருமான் ஆன்மாவிடத்தில் கலந்திருப்பதாலே சிவபெருமானிடத்திலும் அந்த ஆன்மாவை தன்மயமாக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பொருத்தம் அங்கு இருக்கின்றது. ஆகையினாலே ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகும். சிவோகம் பாவனையினால் சிவத்தோடு ஒன்றாகும். ஒன்றான போதும் ஆன்மாவும் அங்கு அழியாமல் இருக்கின்றது, சிவமும் நிலையாக இருக்கின்றது. எப்படி என்றால், சுற்றுப்புறல் என்றால் அதற்குரிய அறிவு செயல் ரெண்டும் இருக்கும். ஆன்மாவின் அறிவு செயல்கள் கெடாமல் இருக்கின்றன. சிவத்தோடு ஒன்றுபட்ட அந்த நிலையிலும் கூட ஆன்மாவினுடைய அறிவு செயல்கள் கெடாமல் இருக்கின்றன. ஏனென்றால் ஆன்மா கசிந்த தொண்டினை விடாமல் இயற்றுகின்றது. அப்போ அதற்கு அறிவு செயலும் அங்கே நிலைபெறுகின்றன. சிவத்தினுடைய கலப்பும் ஆன்மாவிடத்தில் இருக்கின்றது. ஆகவே சிவம் ஆன்மாவை அறிகின்றது, ஆன்மாவின் தேவைகளை நிறைவேற்றுகின்றது. ஆகவே சிவத்தினுடைய ஞானக்கிரியைகளும் அந்த ஏகனாகிவிட்ட நிலையிலே இருக்கின்றன. இந்த ஞானக்கிரியைகள் இருப்பதால்தான் சிவனது கலப்பும் ஆன்மாவின் தொண்டும் அங்கே பேசப்படுகின்றன என்று அர்த்தாபத்தியினாலே இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். ஆகையினாலே இவ்வாறு இரண்டர கலந்து சிவமும் ஆன்மாவும் இரண்டர கலந்து கலந்துள்ள நிலையிலும் பொருள்தன்மையால் சிவம் ஆன்மா என்று இரண்டு பொருள்கள் கெடாமல் இருப்பதை மிக அருமையான முறையிலே சைவ சித்தாந்தம் விளக்குகின்றது. இதுதான் வந்து ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டற்ற தன்மை என்று சாதுரிசிய பொருள் பற்றி அத்வைதத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றது சைவ சித்தாந்தம் பார்த்தோம். இப்படிப்பட்ட அத்வைத விளக்கம்தான் வேறு எந்த அடைமொழியும் தேவையில்லாமல் அத்வைதம் என்று சொல்லத்தக்க விளக்கம். ஆகவே இது சுத்தாத்வீதம் என்று சொல்லப்படும். பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்டனாக சொன்னார். புனிதம் எனும் அத்துவிதன்னு சொல்லும்போது அங்க வந்து அந்த புனிதம் என்பதுதான் அதுதான் சுத்தம். அங்க சுத்தம் என்பது அடைமொழி அன்று என்பது அங்க புனிதம் எனும் அத்துவிதம்னு சொன்னதுனாலே அது வந்து சுத்தம் என்பது அங்கு அடைமொழி அன்று. அடைமொழி தேவையின்றியே அத்துவித பொருளை இனிது விளக்கக்கூடிய ஒரு கொள்கை என்ற அர்த்தத்தில் தான் அங்க சுத்தாத்வீதம் சொல்லப்பட்டது. இந்த சுத்தாத்வீத இயல்பினை உணராதவர்கள் எல்லாம் வேதாந்த மகா வாக்கியம், அதாவது வேதாந்தம் என்று சொன்னது உபநிடதங்களை, உபநிடத மகா வாக்கியங்களை கற்று வருகின்ற மாணாக்கர்களுக்கு ஐயம் எழும். என்னவென்று சொன்னால், நான் அது ஆகிறேன் அப்படின்னு மகாவாக்கியம் சொல்றதே, அகம் பிரம்மாஸ்மி, அது நீ ஆகிறாய், தத்துவமசி, இதெல்லாம் சொல்கின்றதே. ஆகவே நான் என்று சொல்வதற்குரிய இந்த ஆன்மாவும் பிரம்மம் என்று சொல்வதற்குரிய அந்த பரம்பொருளும் ரெண்டு பொருள்கள். அப்படி இருக்கும்போது ஆன்மாங்கிற பொருள் எப்படி பிரம்மங்கிற பொருளாக ஆக முடியும்? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக ஆதல் என்பது சிறிதும் எந்த இடத்துலையும் அப்படி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாதே. இங்குமே அப்படி இல்லை, ஒரு பொருள் இன்னொரு பொருளாவதில்லை. அப்படி இருக்கும்போது அது நீ ஆகிறாய், நான் அது ஆகிறேன் என்றெல்லாம் மகாவாக்கியங்கள் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்படுகின்றவே. அப்ப ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆதல் எங்கும் இல்லையே, இது எப்படி பொருந்தும்னு மகாவாக்கியங்களை படிக்கின்ற மாணாக்கர்களுக்கு ஐயம் வரும். அப்போ சுத்தாந்த இந்த சுத்தாத்துவித இயல்பினை உணர மாட்டாதவர்கள் எவ்வாறு விளக்கு கொடுத்து விடுவார்கள் என்றால், ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆகும் என்றால் ஒரு பொருள் கெட்டு இன்னொரு பொருள் ஆகும், ஒரு பொருள் கெட்டு இன்னொரு பொருளாக பரிணமிக்கும், ஆன்மா கெட்டு அது பிரம்மமாக பரிணமிக்கும் என்று பரிணாமவாதம் கூறுவார் ஒரு சாரார். மற்றொரு சாரார் கேவலாத்வீதம் கூறுவார்கள். அதாவது விவகாரம் என்ற ஒரு நிலையிலே மாயா உபாதியினாலே ஆன்மா என்றும் பிரம்மம் என்றும் ரெண்டு பொருள்களாக பேசத்தக்க நிலை உள்ளது. அந்த மாயா உபாதி நீங்கிவிட்டால் அங்கு ஜீவ உபாதி என்பதும் இல்லை. ஜீவன் ஜீவான்மா பரமான்மா என்ற பேதம் இல்லை, மாயா உபாதியாக இந்த பேதம் தான் அது. ஆகவே அந்த மாயா உபாதி நீங்கிவிட்டால் ஜீவன் என்ற தனி நிலை இல்லை, அங்கு வந்து உயிரும் பிரம்மமும் ஒன்றாக ஒரு பொருள் தான், பொருளாலே ஒன்று என்று சொல்லி ஆகவே அது விட்டுவிடாதாகவேதாக கொள்வார்கள். அதாவது ஒரு ஒரு பொருளின் ஏகதேசத்தில் விட்டும் ஏகதேசத்தில் விடாமலும் இருப்பது, ஒரு பகுதியில் விட்டும் இன்னொரு பகுதியில் விடாமலும் இருப்பது விட்டுவிடாத ஆகவே என்பார்கள். ஆகவே அந்த முறைப்படி பார்க்கும் பொழுது விவகாரம் என்ற ஒரு நிலையை வைத்துக் கொண்டு பார்த்தால் உயிர் என்றும் பிரம்மம் என்றும் ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன. அந்த முறையை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அங்க வந்து பேதம் உள்ளது. ஆனால் மாயா உபாதி நீங்கிய பாரமாத்திக நிலையிலே அங்கு ஜீவான்மா என்றோ பரமான்மா என்றோ ரெண்டு பொருள்கள் இல்லை, பரமான்மா ஒன்றுதான் உள்பொருளாக உள்ளது. ஆகவே நிர்குண பிரம்மம் ஒன்றே உள்ளது, கேவலம் நிர்குண பிரம்மம் ஒன்றே உள்ளது. கேவலம்னா அது மட்டும்தான், இந்த குணமும் அற்ற ஒரு பிரம்மம் ஒன்றுதான் உள்ளது. ஏன்னா பிரம்மத்துக்கு குணம் உள்ளது சொன்னால் அது அருட்குணமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப பரம்பொருளுக்கு அருட்குணம் உள்ளது என்று சொன்னால் அந்த அருட்குணத்தால் பயனடைகின்ற இன்னொரு பொருள் இருக்கணும் ஆயிரும். அந்த இல்லையா, அந்த அருளால் போக்கப்படுகின்ற பாசமும் அந்த அருளால் பயன்பெறுகின்ற பசுவும் உள்ளன என்று ஆகிவிடும். ஆகவே குணமும் அற்ற ஒரே ஒரு பிரம்மம்தான், ஒரே ஒரு பொருள் தான் உள்ளது என்று சொல்கின்றார்கள். ஆக நான் அதுங்கிற பேதம் எதனால் வருது அப்படின்னா, நான் அதுன்னு ரெண்டு பொருள் இல்லை, நான் என்று சொல்லக்கூடிய ஜீவான்மா அதுன்னு சொல்லக்கூடிய பரமான்மா ரெண்டு பொருள் இல்லை. ஆனால் ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி பேச வேண்டியதற்கு வியாபாரிக நிலையில மாயையினுடைய ஒரு மயக்கத்தினாலே அப்படி ரெண்டு பொருள்கள் உள்ளது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவதனாலே இப்படி பேச வேண்டியுள்ளது. ஆக பாரமாத்திகத்திலே நான் என்றோ அது என்றோ பேதம் இல்லை, நான் என்று கருதி வந்த ஜீவான்மா வந்து அது என்று போற்றப்பட்ட பரமான்மாவே ஆகிவிட்டது, அந்த பேதம் நீங்கிவிட்டது, ரெண்டும் ஒன்றுதான் ஒரு பொருள்தான் என்று பொருள் சொல்வார்கள். ஆகவே ஒரு வகையிலே அங்கே வந்து நான் அதுன்னு சொல்லலாம், இன்னொரு வகையிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டுவிடாத ஆகுவராக சொல்கின்றார்கள் கேவலாத்வீதம் சொல்கின்றார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்கின்றார்கள் என்றால் விசிட்டாத்வீதம் சொல்கின்றார்கள், நான் அது ஆகிறேன் என்று சொன்னால் பல்வேறு பெயர்களால் வழங்கப்படுகின்ற அந்த இறைவன் பல்வேறு நாமங்களாலும் ரூபங்களாலும் விளங்குகின்ற தெய்வங்கள் யாவும் நான் தான், என்னைத் தவிர ரெண்டாவது அது தெய்வம் கிடையாது என்று நாராயணன் கூறுவதாக விசிட்டாத்வீதிகள் கூறுவார். விசிட்டாத்வீதிகள் வைணவர்கள், அவர்களுக்கு திருமால் தான் பரம்பொருள். பல்வேறு நாமரூபங்களோடு இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் நான் தான், நான் தான் அந்த நாமரூப பேதங்களோடு இருக்கின்ற தெய்வங்களாகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு விளக்கம் தருவார்கள். இது ஒரு ஒன்றை மட்டும் ஆதுவராக கொண்டு என்று சொல்லி இங்கே சிவஞான சுவாமி விளக்கம் தருகின்றார்கள். அது நான் மேலும் ஆய்ந்து தெளிவு பெற வேண்டிய ஒரு பகுதியாக உள்ளது. நான் அது ஆகிறேன் மகாவாக்கியம், நான் சொல்லப்படுவது ஆன்மா, அதுன்னு சொல்லப்படுவது பரம்பொருள். இதுல ஒன்றை மட்டும் ஆதுவராக கொண்டு என்று சொன்னால் நான் என்ற ஆன்மாவையா அதுன்னு சொல்லப்பட்ட பிரம்மத்தையா எதை ஆதுவராக கொண்டு என்பதை நான் வந்து ஆழ்ந்து நோக்க வேண்டும். ஒன்றை மட்டும் ஆதுவராக கொண்டு விசிட்டாற்றி சென்றுவார்கள். விசிட்டாத்வீதம் போது அத்வீதத்துக்கு விசிட்டம்னு ஒரு அடை கொடுக்கின்றார்கள். அதாவது இறைவனுக்கு உலகம் உயிர்கள் எல்லாமே உடம்பாக இருக்கின்றன, இறைவனுடைய விசேட நண்பர்கள் தான் இவையெல்லாம். இறைவன் வந்து அந்த அவற்றால் விசேடிக்கப்படுகின்ற பொருள் விசேடியம். விசேடன விசேடம் என்று சேர்ந்தது விசிட்டம் என்பார்கள். ஆகவே உலக உயிர்களோடு கூடிய இறைவன் என்று சொல்வார். ஆகையினாலே இங்கே வந்து ஏகாந்தவாதிகளாகட்டும் சைவதாந்திகளாகட்டும் மகாவாக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து எந்த முறையில் பேசுகின்றார் என்றால் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள ஒரு தொடர்பு பற்றியது இந்த மகாவாக்கியம். உயிர் இறைவனாக திகழும் முத்தி நிலையில அது பற்றிய விளக்கம் தான் மகாவாக்கியத்தில் உள்ளது என்பதை ஏகாந்தவாதிகளும் உடன்படுகின்றார்கள், சித்தாந்திகளும் உடன்படுகின்றார்கள். ஆனால் அந்த மகாவாக்கியங்கள் கொடுக்கின்ற விளக்கங்கள் மாறுபடுகின்றன. ஏன்னா சித்தம் முத்தி இரண்டிலும் வந்து ஏகாந்தவாதமும் சித்தாந்தமும் மாறுபடுவதனால மகாவாக்கியத்துக்கு ரெண்டு பேரும் கொடுக்கிற விளக்கம் வேறுபடலாம். ஆனால் நோக்கம் பார்க்கின்ற நோக்கம் ஒன்றானால் இறைவனுக்கும் உயிருக்குள்ள சம்பந்தத்தை சொல்வது மகாவாக்கியம். அத்துவிதம் என்று சொல்லும் அது அது மாதிரிதான், இறைவன் உயிருடைய சம்பந்தத்தை சொல்வதுதான். ஆனால் வைணவர்கள் அந்த அந்த விஷயத்திலே வேறுபடுகின்றார்கள். அதாவது இறைவனே வந்து பல நாம ரூபங்களிலே இருந்தாலும் இறைவன் ஒருவனே, இறைவன் இரண்டு பேர் கிடையாது. அந்த நாம ரூபங்கள் கொண்ட பல்வேறு தெய்வங்களும் இறைவனே, இறைவனே அந்த தெய்வங்களாகின்றான் என்றபடி இறைவன் ஒருவனே என்று சொல்வதற்கு எழுந்தது அத்வைதம் என்று சொல்லும் அந்த மகாவாக்கியங்களும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள், விசிட்டாட்சிகள் சொல்கின்றார்கள். ஆகவே நான் அது ஆகிறேங்கிற இந்த மகாவாக்கியத்துக்கு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த மகாவாக்கியத்துக்கு விசிட்டாட்சிகள், கேவலாச்சிரிகளாகிய ஏகாந்தவாதிகள், பரிணாமவாதிகள் இவர்களெல்லாம் இடர்பட்டு பொருள் இருக்கின்றார்கள் அங்க வந்து. ஆகவே அந்த பொருள் எல்லாம் பொருந்தாது. ஏன் அப்படி இடர்பட்டு பொருள் இருக்கிறார்கள்? சுத்தாத்வித இயல்பினை அவர்கள் உணரமாட்டாதவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது ஒரு பொருளால் இரண்டாக திகழ்ந்தும் இறைவனும் உயிரும் பொருளால் இரண்டாக திகழ்ந்தும் கலப்பினால் ஒன்றாக விளங்குகின்றார்கள் என்பதுதான் சுத்தாத்வித விளக்கம். சிவகம் பாவனை செஞ்சு உயிர் வந்து சிவமாகவே திகழ்ந்தாலும் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி உயிர் சிவத்தை சார்ந்து சிவமாக விளங்குகிறது அவ்வளவுதான ஒழிய அந்த பொருளால் உயிர் உயிர் தான், சிவம் சிவம் தான், சிவம் உணர்த்தித்தான் அங்கே உயிர் உணர்கின்றது. உணர்த்தும் பொருளாக சிவபெருமான் இருக்கின்றார், அவருடைய ஞானக்கிரியைகள் அங்கே இருக்கின்றன. உணர்த்துவதற்கு உணர்வதற்கு ஆன்ம ஞானக்கிரியைகள் இருக்கின்றன. ஆகையினாலே பொருளால் ஆன்மாவும் சிவமும் முத்தி நிலையிலும் வேறு வேறான பொருளாக இருக்கின்றன. ஆனால் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றன, பிரிந்திருத்தல் என்பது இல்லை. இந்த சுத்தாத்வீதம் தான் மெய்யானது. இதனை உணரமாட்டாததுனால ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆவது எப்படின்னு ஐயங்கேட்ட மாணாக்கர்களுக்கு பொருந்தாத விளக்கங்களை தான் சொல்கின்றார்கள் பரிணாமவாதிகள், ஏகாந்தவாதிகள், விசிட்டாட்சிகளெல்லாம். அதுதான் சொன்னார்கள், பெற்றித்தாகிய பெற்றினா இயல்பு, இந்த இப்படிப்பட்ட இயல்புடைய என்று பொருள் பண்ணி கொள்ள வேண்டும். இப்பெற்றித்தாகிய சுத்தாத்வித உண்மை உணர மாட்டாதார் ஒரு பொருள் மற்றொரு பொருளாதல் யாண்டும் இன்மையின் அது நானானேன் என்னும் ஒரு வார்த்தை பொருள்படுமாறு யாஞ்சனம். ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை அப்படின்னு பொதுவான பொருள் இல்லை, மகாவாக்கியத்துக்கு இன்னொரு பெயர் ஒரு வார்த்தை. அது சிவஞான போத சிறப்பு பாயிரத்தில் வந்து சிவஞான பாடியத்தில் சிறப்பு பாயிரத்தில் சுவாமிகள் சொல்கின்றார்கள், மகாவாக்கியம் ஒரு வார்த்தை என்றுனா அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் சொல்கின்றார்கள். அதனால நான் அது அது நானானேன் என்னும் ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தைன்னு மகாவாக்கியம்னு பொருள் என்ன அது பார்க்க பாருங்க. ஒரு பொருள் மற்றொரு பொருளாவது யாண்டுமின்மையின் அது நானானேன் என்னும் ஒரு வார்த்தை பொருள்படுமாறு யாஞ்சனம் என்று ஆசங்கித்தார்க்கு என்று ஐயன் கேட்டவர்க்கு ஒன்று கெட்டு ஒன்றான் என கொண்டு பரிணாமம் கூறுவார். பரிணாமம் அது என்ன சொல்றாங்க, ஒரு பொருள் கெட்டு இன்னொரு பொருளாகும் சொல்றாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க ஏகாந்தவாதிகள், அது நான் என்னும் இரு பெயரும் விட்டுவிடாத ஆறு பெயர் என கொண்டு கேவலாத்துவிதம் கூறுவாரும், விட்டும் விடாமலும் இருக்கின்ற ஆறு பெயர். அதாவது வியாபார நிலையில ரெண்டும் வேற வேற பெயர் பொருளாகவும் இருக்கிறது, ஆனால் பரமாத்மம் வந்துட்டு ரெண்டும் ஒன்னாயிரும். விட்டு விடாத ஆகுபெயர் என கொண்டு கேவலாத்வீதம் கூறுவாரும், அவற்றுள் ஒன்றினை மாத்திரம் ஆகுபெயர் என கொண்டு விசிட்டாத்வீதம் கூறுவாருமாய் இடர்படுவர் இல்லையா. அஞ்சனம் இடர்பட்டு உரைப்பன எல்லாம் பொருள் அல்ல. மகாவாக்கியத்துக்கு இப்படி இடர்பட்டு சொல்கின்றார்கள் வந்து அதுக்கு பொருந்து தம்முடைய கருத்தை அதன் மீது வலிந்து ஏற்றுகின்றார்கள், அதனால இடர்பட்டு உரைக்கின்றார்கள். இப்படி இடர்பட்டு உரைப்பனெல்லாம் பொருள் ஆக மாட்டா அப்படின்னு ஆசிரியர் இந்த பாடலை வலியுறுத்துவதற்கு தான் அந்த உபநிடத மகாவாக்கியத்தினுடைய பொருள் வந்து இந்த சிவோகம் பாவனை தான். அதான் சொன்னார், பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணி. இப்பாவகம் என்றால் இந்த சிவோகம் பாவனை. இந்த சிவோகம் பாவனையைத்தான் அங்கு அந்த பண்டை மறைகள் அது நானானேன்னு மகாவாக்கியமாக சொல்லி உள்ளன. இதுதான் சிவகம் பாவனை தான், அதுக்கு சித்தார்த்தம் தான் அதுக்கு மெய்யான பொருள் அந்த மகாவாக்கியத்துக்கு. மற்ற தேவலாத்திரம் சித்தார்த்தம் பரிணாமாவது தான் இடர்பட்டு உபயோகிக்கும் பொருள்கள் அவையெல்லாம் பொருந்த மாட்டா தான் சொல்றாங்க. அது வந்து பார்ப்போம். அஞ்சனம் இடப்பட்டு உரைப்பன எல்லாம் பொருள் அல்ல என்பார். பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை தான் என்றார். எனவே வேதாந்த மகாவாக்கியமும் வேதாந்தம் சொன்னது உபநிடதத்தை. ஆமா, காரண பெயராக அது உபநிடதத்தை குறிக்கும், இடுகுறி பெயராக தான் ஏழாம் மாதத்தை குறிக்கும். இந்த வேதாந்தம் சொன்னது உபநிடதத்தை. வேதாந்த மகாவாக்கியம்னா உபநிடத மகாவாக்கியம், இந்த தத்துவமசி அகம் பிரமாஸ்மி இவையெல்லாம். எனவே வேதாந்த மகாவாக்கியமும் சித்தாந்த மகாவாக்கியமும் பொருளால் ஒன்று என்பதும் பெறப்பட்டது. ஆக சிவோகம் பாவனையை சொல்ல இந்த பாடல்ல நமக்கு மேலும் ஒரு உண்மையை நிலைநாட்டியிருக்கின்றார். உபநிடத மகாவாக்கியம் சொல்லக்கூடிய மகா பொருளும் இந்த சிவோகம் பாவனையின் பொருளும் ஒன்றுதான். ஏன் சிவோகம் பாவனையை சித்தாந்த மகாவாக்கியம்னு சொல்லி அது சிவாகமங்கள்ல சொல்லப்படும். அதாவது தத்துவமசி என்றால் தத்துன்னு அதுன்னு பொது சொல்லால சொல்வதை வந்து சிவம்னு சொல்லி சிவத்துவமசி என்றெல்லாம் சித்தாந்த மகாவாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன, பாஷ்யத்தில் சுவாமி சொல்கின்றார்கள். ஆகவே வேதாந்த மகாவாக்கியமும் சித்தாந்த மகாவாக்கியமும் பொருளால் ஒன்று என்பதும் பெறப்பட்டது. பெறப்படும் அவர் ஈண்டு கருடன் என்றது கருடனுக்கு அதிதெய்வமாகிய மந்திர சுரூபத்தை ஆகலின். மாந்திரிகன் வந்து தன்னை கருடனாக பாவிக்கின்றான் கருட பாவனையில இல்லையா. அப்ப வந்து ஒரு மனிதனாக பிறவி எடுத்துள்ள ஆன்மா எப்படி தன்னை கருடனாக பாவிக்க முடியும்? இப்படி சொன்னா கருடன் என்பது அந்த கருடனாகிய பறவையை அன்று அந்த பறவைக்கு அதிதெய்வமாகி மந்திரத்தை. ஆகவே ஆன்மா அதனுடைய அறிவால் மந்திரத்தை சிந்தித்தலும் சிந்திக்கின்ற மந்திர சுரூபமாக அது விளங்குதலும் பொருத்தமுடைத்துதான். அதனால அங்க கருடன் சொன்னது கருடனுக்கு அதிதெய்வமாகி மந்திரத்தை. அதனால கருட பாவனையில எந்த ஒரு இழுக்கும் குற்றமும் இல்லை என்று சொல்கின்றார். ஈண்டு கருடன் என்றது கருடனுக்கு அதிதெய்வமாகிய மந்திர சுரூபத்தை ஆகலின் அப்பாவனை மெய்யாதற்கு இழுக்கின்மை உணர்க. அதனால இந்த பாடல் வந்து விசேட உரை முடிகின்றது. இப்ப இந்த பாடலின் கருத்தை தொகுத்து சொல்கின்றார் ஒரே வாக்கியத்தில். அதாவது திருவஞ்சலத்தை சிந்திக்க வேண்டும்னு சூத்திரம் சொன்னது. உலக வாதனை வந்து ஆன்மாவுக்கு மீள மீள தாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது, பல்வேறு பிறவிகளிலே ஆன்மா உழன்று வந்துள்ளது. ஆகவே உலக வாதனை அதனை தாக்கக்கூடும். அப்போ அது தாக்காமல் அந்த ஞான சுரூபத்திலே ஆன்மா நிலை பெற்றிருப்பதற்கு அது குரு சொன்ன விதிப்படி அஞ்சலத்தை அந்த ஆன்மா சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப அஞ்சலத்தை சிந்திக்கும் போது அஞ்சலத்து மந்திரமாகிறது. இப்ப மந்திரத்தை சிந்திக்கும் போது ஒரு பாவனையை மேற்கொள்ள வேண்டும், கிரியையை செய்யணும். மந்திரம் கிரியை பாவனை மூணு இணைந்தேதான் இருக்கும். அதனால அந்த அஞ்சலத்து மந்திரத்துக்குரிய பாவனை சிவோகம் பாவனை என்று அந்த சிவோகம் பாவனையும் என்று சொன்னார். சூத்திரத்துல மந்திரத்தை சொன்னார், இந்த பாடல்ல மந்திரத்துக்குரிய பாவனையை சொன்னார். அதான் சொல்றாங்க, இதனானே திருவஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிப்பார்க்கு வேண்டப்படும் பாவனை கூறப்பட்டது. தொகுத்து அதனுடைய காலத்தை சொல்லிவிட்டார்கள். இனி வந்து நாம இந்த பாடலை ஒரு முறை படித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். மிக மிக இன்றியமையாத பாடல்கள் வந்து அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமியுடைய விசேட உரை கருத்துக்களையும் பொழிப்புரை கருத்துக்களை வந்து அவசியம் தெரியணும். அதோடு விசேட உரை கருத்துக்களையும் ஒன்று விடாம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு விரிவா சொல்லியிருக்காங்க இங்க. ஆகவே இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பார்த்துக் கொள்வோம். கண்ட இவை அல்லே நான் என்றகன்று காணா கழிபரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உழத்து அவன்றான் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி விண்டகளும் மலங்களெல்லாம் கருட தியானத்தால் விடமொழியும் அதுபோல விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தைக்கானே என்று முதல் பாடலே முடித்தார். இனி மூன்றாம் அதிகத்தினுடைய இரண்டாவது பாடல். இது வந்து அந்த அஞ்செழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பை சொல்லி அந்த அஞ்செழுத்து மந்திரத்தின் வந்து பாவனை கிரியை பாவனை இந்த பாடலை சொல்லியாச்சு. மந்திரம் கிரியை இரண்டையும் நல்லா விளக்கி சொல்கின்றார். இந்த வரக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய பாடல் சிவோகம் பாவனையை மட்டும் விளக்கியது இப்ப நாம பார்த்த பாடல். மந்திரத்தையும் கிரியையும் விளக்க இருப்பது பார்க்க இருக்கின்ற பாடல். அதனை பார்க்கலாம். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிஞ்சிட்டு அஞ்செழுத்தால் அங்க கரன் நியாசம் பண்ணி ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்தில் அர்ச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலியின் அனலை ஓம்பி அனைவரிய கோதண்டம் அணைந்து அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க மதி அருக்கன் அணை அறவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே. அஞ்செழுத்தை சிந்திப்பதன் மூலம் ஆன்மா உணர்ந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன? அரிய பாடல். முத்தி பஞ்சாக்கிரத்தை ஆன்மா சிந்தித்து உலக வாதனை இருந்து தன்னை காத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டிய சாதனையை செய்து முன்னேறுகின்றது. ஆன்மா தன்னுடைய சாதனையை முன்னேறுவதற்கு அதுக்குரிய தடைகள் அந்த ஆன்மாவை தாக்காதவனும் அந்த படைக்கலமாக நீ ஞானத்தை எழுத்தஞ்சு நாவிக்கொண்டேன்னு சொன்ன மாதிரி இங்க அந்த உலக வாழ்வை தாக்காம படைக்கலமாக இந்த அஞ்சலத்து இருக்கின்றது முக்கியமஞ்சாக. அந்த அஞ்சலத்தை சிந்திப்பதனால ஆன்மாவுக்கு என்னென்ன உண்மைகள்லாம் தெரிய வருகின்றன. உலக வாதனை வந்து தாக்காதவாறு எப்படி ஆன்மா வந்து அது அடங்குகின்றது, உலகப்பற்று இல்லாமல் அதனுடைய அறிவு எப்படி திருவடிக்குள் அடங்குகின்றது அப்படின்னா அஞ்சலத்தால் உணரப்படுகின்ற கருத்தை அந்த முதன்மையான கருத்தை முதலிலேயே சொல்லிவிட்டார். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அறனுடைய பரிசும். இது நம்முடைய குருநாதர் வழிந்து கூறுகின்றார். எல்லா பாடலுமே அப்படிதான். இந்த பாடல் முதல்ல அதுவும் அங்க இதே இடத்துல சொல்ல வேண்டிய பாடல குருநாதர் எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லியிருக்கின்றார். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அறனுடைய பரிசும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது அஞ்செழுத்தால் என்ன உண்மையை உணரணுமா, ஆன்மாவை அறன் உடைய பரிசும். அப்படின்னா ஆன்மாவை அறன் உடைய பரிசு என்றால் தனக்கு உடைமையாக கொண்டுள்ள முறைமையினையும். அறன் வந்து ஆன்மாவை தனக்கு உடைமையாக கொண்டிருக்கின்றான். ஆகவே அந்த உண்மையை அஞ்செழுத்தை ஓதும் போது ஆன்மா உணர்கின்றது, நாம் அறன் உடைமை என்று உணர்கின்றது. அதே சமயத்தில் அறன் தனக்கு உடையவன், நான் அறனுக்கு உடைபொருள், அறன் தனக்கு உடையவன், ரெண்டு உண்மையுமே உணர்வு. அதுதான் விசேகபுரியில் சொல்லுவாங்க, ஆன்மாவை அறன் உடைய பரிசுன்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் என்ன உண்மையும் தெரியும், ஆன்மா அறனுக்கு உடைமையாம் பரிசுன்னு. ஆகவே ஆன்மாவை அறன் உடைமையாக கொண்டிருக்கின்றான் அந்த உண்மையும் தெரிய வரும், ஆன்மா அறனுக்கு உடைமையாக உள்ளதும் தெரிய வரும், ரெண்டுமே தெரிய வரும். ஒன்று ஒரு தோழர் இருக்கும்போது இவன் இன்னாருக்கு மகன் அப்படிங்கும்போது இவனுக்கு அவர் தகப்பனார் என்று ரெண்டு தொடர்பும் ஒன்றோடு ஒன்று வந்து பொருந்தியே இருப்பது தானே, அந்த மாதிரி தான் சொல்றார், வேற ஒன்றும். ஆகவே அஞ்செழுத்தால் ஆன்மாவை அறனுடைய பரிசுங்கும் போது ஆன்மா அறனுக்கு உடைமையாம் பரிசும் என்பதையும் அங்கு நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். பத உரையில நம்ம குருமூர்த்திகள் அதை முதலிலே அறிவித்துக் கொண்டு சொல்வார்கள். பாருங்க, இந்த பாடலை தொடங்குவதற்கு முந்தையே அதை அறிவித்துக் கொள்வார்கள். ஆன்மா அறனுக்கு உடைமையாம் பரிசும். இந்த அஞ்செழுத்தால் இருக்கு பாருங்க, அதை வந்து பின்னால் வச்சுக்கோம் முதல்ல என்ன. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆன்மாவை அறனுடைய பரிசும். ஆன்மாவை அறனுடைய பரிசும் அப்படி சொல்லும்போது ஆன்மாவை அறன் வந்து உடைபொருளாக கொண்டிருக்கின்ற முறைமை. அதே சமயத்தில் வந்து அறன் ஆன்மாவுக்கு உடையவனாக இருக்கின்ற முறைமை, ரெண்டையுமே அறிந்து கொண்டு. ரெண்டையுமே எதன் மூலமா அறிவு, அஞ்செழுத்தால் தான் அறிவு ஆன்மா. அஞ்செழுத்தால் தான் அந்த ஆன்மா அறிந்து கொள்கிறது. ஆகவே ஆன்மாவை அறன் உடைய பரிசும் பாடல உள்ளது. அறிவிக்க வேண்டியது ஆன்மா அறனுக்கு உடைமையாம் பரிசும். ரெண்டையுமே அஞ்செழுத்தால் அறிந்திட்டு, அஞ்செழுத்தால் வந்து முதல்ல இருக்குது, என்ன அறிந்திட்டு வந்து முதலடியின் முடிவில் இருக்குது. முதலடி மட்டும் சொல்றேன் பாருங்க, அஞ்செழுத்தால் ஆன்மாவை அறனுடைய பரிசும். அறனுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு, அறிந்திட்டுன்னு இருக்கு பாத்தீங்களா முதலடியின் இறுதியில. இந்த அறிந்திட்டு என்பதை வந்து அறனுடைய பரிசும் என்பது கூட சேர்த்துக்கணும். ஆன்மாவை அறனுடைய பரிசும், ஆன்மா அப்புறம் அறிவித்து சொல்ல வேண்டியது ஆன்மா அறனுக்கு உடைமையாம் பரிசும், அஞ்செழுத்தால் அறிந்திட்டு. அதுக்கப்புறம் அறனுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு. என்ன அது என்ன பொருள், அறனுருவும் சிவபெருமானுடைய திருவுருவும் அஞ்செழுத்தால் அமைந்துள்ள முறைமையையும் அறிந்து கொண்டு. அந்த அஞ்செழுத்தை சிந்திக்கும் போதே அதுல சிவபெருமானுடைய திருவுருவத்தை அந்த ஆன்மா தரிசிக்கின்றது. அஞ்செழுத்து திருவுருவமா இருக்கின்றார். அதை உண்மை விளக்கத்தில் இருந்து மேற்கோள் காட்டி சொல்றாங்க நம்ம சுவாமிகள் உரையில. ஆடும்படிகள் என்று தொடங்கக்கூடிய பாடல் வந்து அவன் தூளபஞ்சாக்கர ரூபமாக இருப்பதை விளக்குகின்றது. சேர்க்கும் துளிசிகரம் என்று தொடங்கக்கூடிய உண்மை விளக்க பாடல் அவன் திருமேனி சூக்கம பஞ்சாக்கர ரூபமாக இருப்பதை உணர்த்துகிறது. ஆக அங்கு உண்மை விளக்கத்தில் சொன்ன மாதிரி ஆடும்படிகள் எனவும் சேர்க்கும் துளிசிகரம் எனவும் அந்த உண்மை விளக்கத்தில் சொன்ன மாதிரி சுவாமியினுடைய திருமேனி அஞ்செழுத்தால் அமைந்துள்ள முறைமையினையும் ஆன்மா அறிந்திட்டு. ஆகவே ஆன்மாவை அறன் வந்து கொண்டிருக்கின்ற முறைமையையும் ஆன்மா அறனால் கொல்லப்பட்டுள்ள முறைமையையும் ரெண்டையுமே அஞ்செழுத்தால் அறிந்திட்டு. இது கூட ஒரு தர அறிந்திட்ட முன்னால கூட்டிக்கணும், அதுதான் அதுதான் சொன்ன. ஆன்மாவே அரணுடைய பரிசும், ஆன்மா அரணுக்கு உடமையாம் பரிசும், அஞ்செழுத்தால் அறிந்திட்டு, அஞ்செழுத்தால் அறிந்திட்டு. அதுக்கப்புறம் அரணுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு, சிவபெருமான் திருமேனியும் அஞ்செழுத்தால் விளங்குவதை அறிந்திட்டு, உண்மை விளக்க பாடல்கள் கூறுகின்ற முறைமையிலே அறிந்திட்டு. அந்த திருமேனி அஞ்செழுத்தாக விளங்குகின்ற அந்த நிலையினை மறக்காமல் என்ன கிரியை செய்யணும் ஆன்மானா, அங்கநியாசம் கரணியாசத்தை தான் செய்யணும், அஞ்செழுத்தாலேயே செய்யணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஞான வழிபாடு. ஞான வழிபாட்டுல அங்கநியாசம் கரணியாசம் முதற்கொண்டு அஞ்செழுத்தாலே செய்யணும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாம் அடி அதுதான், அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி. ஆக அஞ்செழுத்தால அங்கநியாசம் கரநியாசம், அங்க கரநியாசங்கிற அங்கநியாசம் கரநியாசம் என்று தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். அஞ்செழுத்தால அந்த ரெண்டு நியாசங்களையும் பண்ணணும், அங்கநியாசம் கரநியாசம் ரெண்டையும். அப்ப அஞ்செழுத்தால இந்த ரெண்டத்தையும் பண்ணும் போது என்ன உணர்வோட அண்ணா பண்ணணும், அரணுடைய திருமேனியே அஞ்செழுத்தால் அமைந்திருக்கின்ற அந்த முறைமையினை உணர்ந்து கொண்டு இந்த அங்கநியாசம் கரணியாசத்தை பண்ணணும். அது மட்டுமா, ஆன்மாவை அரண் உடைபொருளாக கொண்டிருக்கின்ற முறைமையினையும், ஆன்மா அரணுக்கு உடமையாய் இருக்கின்ற முறைமையினையும் அதையும் வந்து அஞ்செழுத்தால் அறிந்து கொண்டு, அரண் திருமேனியும் அஞ்செழுத்தால் விளங்குவதையும் அறிந்து கொண்டு இந்த ஆன்மா வந்து அந்த கர நியாசங்களை அந்த அஞ்செழுத்தாலேயே பண்ண வேண்டும். பண்ணி என்ன செய்யணும் என்றால் மூன்று வேலைகளை செய்யணும். என்னன்னா பூசை, ஹோமம், தியானம். ஞான நிலையில் வந்து பூசை செய்ய வேண்டியுள்ளது. இது ஞான பூசை, அகப்பூசை, இது அந்தரியாக பூசை என்று சொல்லப்படும். அந்தர் என்றாலே அகம், உள்ளே என்று சொல்லப்படும். அந்தரியாக பூசை, ஞான பூசை. இது வந்து பூசை, ஹோமம், தியானம் என்று மூன்று பகுதிகள் உள்ளன. அதுல வந்து பூசை சொல்லப்படுது முதல்ல. ஆன்மாவில் அஞ்செழுத்தால் இதயத்து அர்ச்சித்து, அஞ்செழுத்தால் ஆன்மாவில் இதயத்து அர்ச்சித்து என்றார். அந்த பூசைக்கும் அஞ்செழுத்துதான். இதயத்திலே அஞ்செழுத்தால் ஆன்மாவில் அர்ச்சித்து என்ன அப்படின்னா, இதய தாமரையில் வந்து அஞ்செழுத்தால் ஆன திருமேனியோடு பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். அதனை ஆன்மா தரிசித்து அங்கு பூசிக்க வேண்டும். அர்ச்சித்து என்றால் பூசித்து. இதய தாமரை, இதயத்துல வந்து தத்துவ தாமரை உள்ளது. அதை பின்னால் வரக்கூடிய ஒரு பாடலை சொல்லுவார். 36 தத்துவங்களாலான தாமரை, நாளத்திலிருந்து தொடங்கி அந்த இதழ்கள்லாம் சொல்லி உள்ள பொகுட்டு பீசம் எல்லாம் சொல்லுவார். இந்த தாமரையினுடைய உறுப்புகள்லாம், அந்த தாமரையினுடைய எல்லா உறுப்புகளும் தத்துவங்கள் தான். இந்த தத்துவ தாமரையிலே சக்தியை தனக்கு மூர்த்தியாக கொண்டு மூர்த்திமானாக பெருமான் எழுந்தருளியிருப்பதை பின்னால் ஒரு பாடலே சொல்லுவார். அதுதான் அங்கு இதயத்தில் ஆன்மாவில் அர்ச்சித்து என்று சொல்கிறார். ஆகவே இத பூசைக்குரிய இடம் வந்து இதயம் அப்படிங்கிறது தெரிய வருது. பூசைக்குரிய ஒரு இடம் இதயம். அங்க இதய தாமரையிலே, அந்த தத்துவ தாமரையிலே அஞ்செழுத்து வடிவாக பெருமான் இருக்கின்றார், சக்தி வடிவாகவும் இருக்கின்றார் சொல்வார்கள். ஆன்மா வடிவாக கொண்டிருக்கார்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்வார்கள். உண்மை என்னன்னா மூன்று வடிவும் அவருக்கு உண்டு என்பதுதான். அதெல்லாம் உடையாசு பின்னால் விளக்க இருக்கின்றார். இருந்தாலும் இங்க எனக்கு ஒரு விளக்கம் போது வந்துவிட்டது, அதனால சொல்றேன். அஞ்செழுத்து வடிவமாக பெருமான் இருப்பது, அது அஞ்செழுத்து பெருமானுக்கு தூள வடிவம், ஆன்மா பெருமானுக்கு சூக்ம வடிவம், சக்தி வந்து அவருக்கு அதிசூக்ம வடிவம். சக்திக்கு மேல வடிவம்னு சொல்ல இன்னொரு பொருள் இல்லை. அதை விட நெருங்கிய வடிவம் வேற பெருமானுக்கு இல்லை. ஆகையினாலே இதயத்தில் என்ன செய்யணும், அஞ்செழுத்தால் அங்ககர நியாசம் பண்ணிட்டு இதயத்தில் தத்துவ தாமரையில் அஞ்செழுத்து வடிவில் இருக்கின்ற பெருமானை பூசிக்க வேண்டும். அதுதான் பூசை தானம். அப்புறம் குண்டலினி நாபியில வந்து என்ன செய்யணும், வந்து குண்டலியின் அனலை ஓம்பி என்று சொல்கின்றார். அதாவது உந்தியிலே அஞ்செழுத்தால் ஹோமம் செய்ய வேண்டும். அங்கு ஞானாகினியை அங்க வந்து ஹோமம் செய்யணும், அங்கு நெருப்பு வளர்க்கணும். அங்கே ஞானாகினி தான், ஏன்னா அகத்தை வளர்க்கக்கூடிய நெருப்பு, ஞானாக்கினியை வளர்க்க வேண்டும். அதெல்லாம் குரு உபதேசிக்கின்ற முறையிலே அந்த செயலை ஆன்மா செய்யும். ஆகவே அஞ்செழுத்தார் குண்டலியில் அனலை ஓம்பி என்று சொன்னார். இந்த குண்டலி சொல்றது வந்து உந்தி தானம் தான், நாபி தான். அங்க வந்து அஞ்செழுத்தால் ஹோமம் செய்ய